بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وآتني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا وفقهني في شريعتك وعلمني دينك وأهل الكبائر من أمة محمد صلى الله عليه وسلم في النار لا يخلدون إذا ماتوا وهم موحدون وإن لم يكونوا تائبين بعد أن لقوا الله عارفين وهم في مشيته وحكمه إن شاء غفر لهم وعفى عنهم بفضله كما ذكر عز وجل في كتابه ويغفر ما دون ذلك لمن يشاء وإن شاء عذبهم في النار بعدله ثم يخرجهم منها برحمته وشفاعة الشافعين من أهل طاعته ثم يبعثهم إلى جنته وذلك بأن الله تعالى تولى أهل معرفته ولم يجعلهم في الدارين كأهل نكرته الذين خابوا من هدايته ولم ينالوا من ولايته اللهم يا ولي الإسلام وأهله ثبتنا على الإسلام حتى نلقاك به وأهل الكبائر இந்த பாடத்தில் இமாம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி என்ன? இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை கூடமாக இந்த துன்யாவை அமைத்திருக்கின்றார். மலக்குகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நஃப்ஸுடைய அந்த தீங்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். ஷஹ்வத் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் வணக்க வழிபாட்டுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய எந்த எண்ணமும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறக்கூடிய எந்த விதமான அந்த உள்ள தூண்டுதலும் அவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இபாதத்துக்காகவே படைத்திருக்கின்றான். அந்த இபாதத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் குர்ஆனில் மலக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய இடங்களில் எடுத்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக لا يعصون الله ما امرهم سوره تحريم ல அல்லாஹ் சொல்றான். நம்ம 6வது வசனமா இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் மீற மாட்டார்கள். இன்னொரு இடத்துல வஹும் பி அம்ரிஹி யஅமலூன் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அவர்கள் அமல் செய்து கொண்டே இருப்பார்கள். لا يسبقونه بالقول அல்லாஹ்விடம் அவர்கள் எதிர்த்து பேச மாட்டார்கள், கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப நம்ம உதாரணமா சொல்றோம், ஒரு எந்த ஒரு செயலை செய்ய சொன்னாலும் மனுஷனை பொறுத்த வரைக்கும் என்ன, உடனே ஏன் செய்யணுமா, எது செய்யணும், இப்படி செய்யக்கூடாதா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் மனிதர்கள் தான் கேட்பாங்க. புரியுதா? மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எல்லாம் செய்ய சொல்லிட்டா செஞ்சிருவாங்க. ஸோ நம்ம மலக்குகளை அப்படி பார்க்குறோம். அடுத்து மிருகங்கள் ஒன்று இருக்கு. அந்த மிருகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மிருகங்கள் அதனுடைய ஆசைகள் அவ்வளோதான். அதை தவிர அது சிந்திச்சு புரிஞ்சு அந்த மாதிரிலாம் அதுக்கு இருக்காது. அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்க தான் செய்யும். ஆனால் மனிதர்களுக்கு உள்ள மாதிரியான அந்த கட்டளைகள் அதெல்லாம் அந்த மிருகத்துக்கு இருக்காது. கேள்வி கணக்கு அதனுடைய ஆசையின்படி அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு கூலியோ தண்டனையோ அதெல்லாம் வந்து அந்த மிருகங்களுக்கு கிடைக்காது. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலக்குகளுக்கும் மிருகங்களுக்கும் நடுவில் தான் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்போ இந்த மனிதர்களுக்கு அறிவையும் கொடுத்து ஆசையையும் கொடுத்து அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். இப்போ இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு எவ்வளவுதான் நபிமார்கள் வந்து எடுத்து சொன்னாலும், அதே போல வேதங்களின் மூலமாக சொல்லப்பட்டாலும், சில நேரங்களில் மனிதன் பாவத்தினால் அவன் சூழப்பட்டு விடுகிறான், பாவம் செஞ்சிடறான், ஆசையினாலேயோ சூழ்நிலையினாலேயோ தூண்டுதல்னாலேயோ எப்படியோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய அந்த இயற்கையை அவன் தான் படைத்தான், அவன் அறிந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அமைச்சிருக்கிறான், தன்னுடைய மன்னிப்புடைய வாசலையும் அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மன்னிப்பின் வாசலையும் அகலமாக திறந்து வச்சிருக்கிறான். தன்னுடைய அடியார்களை அவன் நிராசையாக்குறதே கிடையாது. நம்முடைய ரப்பு ரஹ்மான் இருக்கின்றானே, வஸ்யஅத் ரஹ்மதி குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் மிக விசாலமானது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அடியார்களை மன்னிக்கிறதுக்குண்டான காரணங்களை நிறைய வச்சுட்டான். தண்டிக்கிறதுக்குண்டான காரணம் கம்மி தான், மன்னிக்கிறதுக்கு உண்டான காரணம் அதிகம். ஆனால் அந்த மனுஷன் பாருங்க எவ்வளவு அநியாயக்காரன், அந்த கொஞ்ச காரணத்தை தேடி தேடி போய் செய்யறான். மன்னிக்கிறதுக்கு உண்டான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காரணம் இருக்கு, அதை தேட மாட்டேங்கிறான். சரி, அடுத்தது ஒரு என்ன விஷயம், இப்ப இந்த துன்யாவில் பாவங்களை பொறுத்த வரைக்கும் பாவங்கள் பல வகையா இருக்கு, அதுவும் அல்லாஹ்வுடைய பெரிய ரஹமத்து தான். எல்லா பாவத்தையும் ஒரே மாதிரி ஆக்கியிருந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் நம்ம நிலைமை, ஒன்றுமே எதுவுமே நம்ம வந்து உருப்படவே முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அவ்வளோதான், நேராக நரகத்துக்கு போயிட வேண்டியதான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அப்படி ஆக்கலை. எப்படி செஞ்சுருக்கிறான், பாவத்தில் குஃப்ரு, ஷிர்க்கு, நிஃபாக் அந்த மாதிரியான பாவத்தையும் அல்லாஹ் வச்சுருக்கான். ஸோ இந்த பாவங்களுக்கு தான் அல்லாஹு தஆலா அந்த மன்னிப்புடைய கண்டிஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அதாவது நெருக்கமாக வச்சிட்டான். எப்படி, இந்த பாவம் செஞ்சவர்கள் அவங்க இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த பாவத்தை விட்டு விலகி அதுக்காக மன்னிப்பு கேட்டு திருந்தி இஸ்லாமுக்குள்ளார வந்துட்டாதான் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அப்படி இல்லாமல் குஃப்ரில் இருக்கிறவங்க, அது எந்த வகையான குஃப்ரா இருக்கட்டும், லம் யகுனில் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன், யூதர்கள் இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இப்போதைக்கு இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு, அதாவது இஸ்லாம் தான் அப்போ இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு, யூதர்களும் காஃபிர்கள் தான், கிறிஸ்தவர்கள் நசாராக்களும் காஃபிர்கள் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் காஃபிராக ஆகுவாங்க. ஏன்னா இப்போ சில பேர் முஸ்லீம்களில் கூட சில அறிவாளிகள் முளைச்சிருக்காங்க புதுசாக, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூதர்கள் அவங்க தங்களுடைய நபியை ஏற்றுக்கிட்டா அவங்களும் முஸ்லீம் தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம நபியை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் கிறிஸ்தவர்கள் இது எதுக்குன்னு சொன்னால், சும்மா நச்சுங்க பாசாங்க காட்டுறதுக்காண்டி, அந்த மற்றவங்களோட இணக்கம் காட்டுறோன்னு சொல்லிவிட்டு தங்களை தாங்களே இவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க, புரியுதுங்களா, இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான், புரியுதுங்களா. வமை யபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு, இஸ்லாமை தவிர யார் வேறொன்றை மார்க்கமாக விரும்புவார்களோ அவர்களிடமிருந்து எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது, முற்றிலுமாக நிராகரிக்கப்படும். சரி, ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். அப்போ இந்த குஃப்ரு, ஷிர்க்கு, நிஃபாக் அந்த தரத்தில் உள்ள பாவங்கள், இந்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அதனுடைய அந்த கண்டிஷனை ரொம்பவும், அதாவது அழுத்தமாகவும் ரொம்பவும் ஒரு தீவிரமாகவும் வச்சிருக்கிறான். எப்படி, இந்த குஃப்ரு ஷிர்க்ல அல்லது நிஃபாக்ல உள்ளவர்கள் அவர்கள் மௌத்துக்கு முன்னாடி அந்த குஃப்ரு ஷிர்க்லிருந்து திருந்தி அவர்கள் இஸ்லாமுக்குள்ளார வந்தால் மட்டும்தான் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் அந்த குஃப்ரிலேயே ஷிர்க்கிலேயே அவர்கள் இறந்து விடுவார்களே ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது. பற்றி நிறைய வசனம் வரும், பார்ப்போம். சரி, இரண்டாவது பெரும் பாவங்கள். சரியா, இப்போ இந்த பெரும் பாவங்கள் என்றால் என்ன? இப்போ ஒரு மனிதர் முஸ்லீமாக இருக்கிறார், ஆனாலும் கூட அந்த மனிதர் பெரும்பாவங்களை செய்து விடுகிறார். சரியா, பெரும்பாவங்கள் என்றால் என்ன, அதை பற்றி நம்ம ரெண்டாவது பேசுவோம். இப்போ இந்த பெரும்பாவங்களை செய்து விட்டாரே, ஆனால் இவரை பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? சரி, இந்த உலகத்திலேயே தான் செய்த தவறுக்காக அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டால், சரியா, அல்லாஹு தஆலா உடனே அவரை மன்னித்து விடுகிறார். அவர் செய்த பாவத்தை அல்லாஹு தஆலா உடனே மன்னித்து விடுகிறார். அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி. ஏன் ஷிர்க்கு குஃப்ரையே மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் மன்னிக்கும் போது, ஷிர்க்கு குஃப்ரிலிருந்து விலகி ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்கும்போது அதையே அல்லாஹ் மன்னிச்சிடறான். கிறிஸ்தவர்களுடைய பாவம் இருக்குது, பாவத்திலேயே பெரிய பாவம். அவங்க சொல்றாங்க உலகத்துக்கே நாங்கள் ரசிக்க வாங்க, இயேசு உங்களை ரசிக்க போறாரு, இயேசு ரசிக்க போறாரு, பாவம் பண்ணி போனவங்க. ஆனால் அவன் செய்யறது என்ன? பாவத்திலேயே பெரிய பாவம். என்ன பாவம் செய்யறாங்க? வக்காலு தகதர் ரஹ்மானு வலதா, அல்லாஹ்வுக்கு ரஹ்மானுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பயங்கரமான பாவம். என்ன ஷிர்க்கு பயங்கரம், அதில் பயங்கரம் என்னன்னா அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லுது. ஷிர்க்கு செய்கிறவனாவது, சிலை வச்சு வணங்குறவனாவது, அவன் ஒரு சிலையை செஞ்சு விட்டு இந்த சிலை அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போறான். இவன் அப்படி கிடையாது, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறான், அல்லாஹ் பெற்ற புள்ளங்கிறான். அதெல்லாம் அவ்வளவு கடுமையான பாவம் இது. என்ன மலைக்கு வானத்துக்கு கோபம் வருகிறது, மலை கோபப்படுகிறது, பூமி கோபப்படுகிறது, கடல் கோபப்படுகிறது. இந்த ஒரு ஒரு வார்த்தையை அவங்க சொல்ல சொல்ல அப்படி கோபம் வருது வானத்துக்கும் பூமிக்கும் மலைக்கும். சரி, அப்ப அப்பேற்பட்ட பாவத்திலிருந்து யாரெல்லாம் நான் விலகிறேன், என்னை மன்னித்து விடு என்று சொல்லும் போது அல்லாஹ் மன்னிச்சிடறான். அப்ப அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் ஒரு பாவத்தை செய்து விட்டு அந்த பாவத்துக்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு என்று சொல்லும் பொழுது, புரியுதா, கண்டிப்பா அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவார். அது பற்றியும் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கு, நம்ம பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலா நபீனா முஹம்மத். சரியா, இரண்டாவது, சரி மூன்றாவது சிறு பாவங்கள். நம்ம பெரும்பாவம் என்னன்னு நம்ம படிக்கும் பொழுது அப்ப சிறு பாவங்கள் என்னன்னு அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப இந்த சிறு பாவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு செஞ்சுக்கிட்டே போயிடுறோம், நமக்கு தெரியவே மாட்டேங்குது, மறந்து கூட போயிடும் சில நேரங்கள். பெரும்பாவத்தையே மறந்துடலாம், மனசை செஞ்சதை. சிறு பாவத்தை எங்கிருந்து ஞாபகம் வச்சுக்க போறான், நிறைய சிறு பாவங்கள். அப்ப அந்த சிறு பாவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அடியானுக்கு அவனுடைய மன்னிப்புடைய வாசலை ரொம்ப 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 விசாலமா திறந்து வச்சிட்டான். அது எப்படி? நீனு அல்லாஹ்விடத்துல உன்னுடைய நாவுனால, யாரெல்லாம் நான் நிறைய சிறு பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவம் செஞ்சிருக்கேன், இந்த பாவம் செஞ்சிருக்கேன்னு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் நீ எனக்கு மன்னிச்சிருன்னு நம்ம கேட்காட்டியும் கூட அந்த ரஹ்மான் தன்னுடைய ரஹ்மத்தினால நம்ம ஊர் ஒரு நன்மையை செய்யும் போதும், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படும் போது, நமக்கு ஏதாவது மனசுல வலி வரும்போதெல்லாம், அல்லது நமக்கு ஏதாவது துன்யால ஒரு பிரச்சனை வரும்போது, அல்லது நமக்கு ஏதாவது துன்யால ஒரு கஷ்டம் வரும்போது, சோதனை வரும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுது, ஏன் காலில் ஒரு முள்ளு குத்திட்டா, ஏன் அதை விட இன்னும் ஒரு எறும்பு கடிச்சிட்டா கூட, அல்லது எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம், இப்படிலாம் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மூட்டை கணக்கா டன்னு கணக்கா சிறுபாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருந்துடும். அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன? நாளைக்கு மறுமையில் அடியான் வரும்போது பாவம் இல்லாமல் வரணும். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மளை எப்படி விரும்புகிறான்? என்னுடைய அடியான் மறுமையில் வரும்போது பாவம் இல்லாமல் வரணும்னு விரும்புகிறான். இவன் எப்படி விரும்புகிறான்? இவன் அது இவன் பாட்டுக்கா அல்லாஹ்வுடைய அந்த விருப்பத்தையே கண்டுக்காம இவன் பாட்டுக்கு மூட்டை கணக்கில் டன்னு கணக்கில் கண்டெய்னர் கணக்கில் சேர்த்துக்கிட்டே இருக்கான். சரி, அப்போ இந்த சிறு பாவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒழு செஞ்சார், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச முந்திய உதவுக்கும் இந்த உதவுக்கும் இடையில உள்ள எல்லா சிறு பாவங்களும் அப்படியே மன்னிக்கப்பட்டுருச்சு. தொழுதாரு, எல்லா சிறு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். திக்ர் செஞ்சாரு, அல்லாஹ் மன்னிச்சிடறான். குரான் ஓதினாரு, அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஒரு சதக்கா கொடுத்தாரு, அல்லாஹ் மன்னிச்சிடறான். என்ன ஒரு ஏழைக்கு தர்மம் பண்ணாரு, அல்லது உறவுகளை போய் பார்த்து சலாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுக்காக அவங்கள நேசிச்சுட்டு வந்தாரு, சிறுபாவத்தெல்லாம் மன்னிச்சிடறான். இப்படி சிறுபாவத்தை அல்லாஹு தாலா அகலமா தன்னுடைய மன்னிப்பின் வாசலை திறந்து வச்சு மன்னித்து கொண்டே இருக்கிறான். நன்மைகளின் மூலமாகவும் மன்னிக்கிறான். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் இருக்கு பாருங்க, இப்போ வறுமை ஒரு கஷ்டம், அதே போல நமக்கு உடல் சோர்வு, உடல் வலி, அதே போல நமக்கு ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள் சொல்லி காட்டணும் இல்லையா. இது கால் இடிச்சுக்கிறோம், முள்ளு குத்திடுது, அல்லது எறும்பு கடிச்சிருது, அல்லது கை கால் வந்து எங்கேயாவது நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது, எல்லாம் பாதுகாக்கணும், அல்லது காய்ச்சலாக படுத்துக்கிறோம், உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிறோம், வயிற்று வலி, தலைவலி, பல்லு வலி, எல்லாமே முக்கஃபிராத், எல்லாமே முக்கஃபிராத். முக்கஃபிராத்ன்னு என்ன? பாவங்களை மன்னிக்கக்கூடியவை, நமக்கு ஏற்படக்கூடிய இது எல்லாமே. அப்போ இது பல வகையாக நீங்களே அப்படியே பார்த்துக்கலாம், குரான்லேருந்து ஹதீஸ்லேருந்து நீங்கள் இன்னும் படிக்கும்போது தெளிவாகும். இப்போ மூன்று விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஒரு விஷயம் என்ன? நிஃபாக்கு, குஃபுரு, ஷிர்க். இப்போ இதெல்லாம் எப்படி ஒரு மனிதர் இதை விட்டு விலகி பாவ மன்னிப்பு கேட்டாதான் அல்லாஹ் மன்னிப்பான். அப்படி கேட்காம அவர் அந்த நிலையிலேயே மரணித்து விட்டாரேயானால் அவருடைய ஃபைல் க்ளோஸ், அவர் நாளைக்கு மறுமையில் நிரந்தரமாக நரகத்துக்கு போயிடுவார், அல்லாஹ் பாதுகாக்கணும். இரண்டாவது, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம், அவர் பெரும்பாவங்களை செய்து விட்டாரே ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டா கண்டிப்பாக அல்லாஹால டெஃபினெட்லி அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சரி, சிறு பாவங்கள் செய்தவர்களை அல்லாஹாலா அவருடைய விசாலமான அருளை கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளினாலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், அந்த சோதனைக்குள்ளார நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுக்க, சோதனைகளினாலும் அந்த பெரு சிறு பாவங்களை எல்லாம் மன்னிச்சுக்கிட்டே வந்துடுறான். சரி, இப்போ திரும்ப ரெண்டாவதுக்குள்ளார போயிடுவோம். இப்போ இந்த பெரும்பாவம், இந்த பெரும்பாவம் செய்தவர்கள் தௌபா கேட்டால் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான். சரியா? இப்போ பெரும்பாவத்துக்கு எப்படி நம்ம தௌபா கேட்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ யார் ஒருவர் ஒரு பெரும்பாவத்தை கொண்டு சோதிக்கப்பட்டாரோ, முதலாவதாக அந்த பெரும்பாவத்தை விட்டு அவர் விலகணும். பெரும்பாவத்தை விட்டு அவர் விலகணும். விலகாமல் அதில் இருந்துக்கிட்டு அவர் மன்னிப்பு கேட்பாரே ஆனால் அது மன்னிப்பு கேட்பதாக ஆகாது. இப்போ ஒரு மனிதர் திருடுறாரு, அல்லது மக்களுக்கு அளவையிலும் மோசடி செஞ்சு பொருள்களை விற்கிறாரு, அந்த மாதிரி பொய் சத்தியம் பண்ணுறாரு, அல்லது புறம் பேசுகிறாரு, கோல் சொல்கிறாரு, அல்லது நம்ம பார்ப்போம் பெரும்பாவம் எதெல்லாம் நம்ம பெரும்பாவத்தில் கொண்டு மார்க்கம் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பாவத்தை விட்டு விலகாமல் சும்மா வெறும் அஸ்தஃபிர்ல்லா அஸ்தஃபிர்ல்லா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். ஸோ இது மன்னிப்பு கேட்பதாக ஆகுமா, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு இது உறுதியாக ஆகுமானா? ஆகாது. அப்போ முதலாவதாக பெரும்பாவம் செய்பவர் அந்த பெரும்பாவத்தை விட்டு விலக வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அதிலிருந்து அவர் வெளியே வரணும், நம்பர் ஒன். இரண்டாவது விஷயம் என்ன? இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அவர் மனசால உறுதி எடுக்கணும். நான் அந்த பாவத்தை இனி நெருங்க மாட்டேன். மூன்றாவது, தான் செய்த அந்த தவறுக்காக அவர் வருந்தணும். இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, ஆஹா யா அல்லாஹ் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை தானே இந்த மாதிரி செஞ்சிட்டியே, ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லி தன்னுடைய நஃப்ஸையே அவர் நொந்து கொள்ளணும். புரியுதுங்களா? நிந்திக்கணும். அப்போ வருத்தம் ஏற்படணும். ஒன்று, விலகணும். இரண்டாவது, இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதி எடுக்கணும். மூன்றாவது, வருந்தணும். நான்காவது, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நான் இந்த மாதிரி இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், அல்லாஹ்க்கு தெரியும் ஆனால் நம்ம அதை ஒத்துக்கணும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி, அல்லாஹ்வுக்கு முன்னாடி அதை அல்லாஹ் விரும்புகிறான். புரியுதுங்களா? நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன், என்னுடைய இந்த பாவத்தை நீ எனக்கு மன்னிச்சிரு, இனிமே என்ன அந்த பாவத்தின் பக்கம் நெருங்காம என்ன நீ பாதுகாத்துக்க. இந்த மாதிரி அல்லாவிடத்துல இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடணும். புரியுதா? அது போக அந்த பாவம் மனிதர்களோட சம்பந்தப்பட்டதாக இருக்குமே ஆனால் அந்த மனிதர்கள்ட்டையும் போய் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். எப்படி? யாரையாவது குத்திருந்தீங்க, யாருடைய காசையாவது எடுத்திருந்தீங்க, அல்லது யாரையாவது திட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நான் இந்த மாதிரி உங்களை திட்டினேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டையும் போய் மன்னிப்பு கேட்கணும். ஸோ இந்த பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தாதான் அந்த பெரும்பாவங்களை விட்டு தௌபா செய்ததாக ஆ. அப்படி இல்லாமல் இந்த கண்டிஷன்களில் எதையுமே பூர்த்தி செய்யாம ஒருத்தர் நான் பெரும்பாவத்தை விட்டு தௌபா செய்கிறேன் தௌபா செய்கிறேன்னு சொன்னால் அது தௌபாவாக ஆகாது. புரியுதா இல்லையா? உம்மத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எப்படின்னா இருக்கிற சேட்டை எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க, இருக்கிற எல்லா ஹராத்து வேலையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ரமதானில் உம்ராக்கு போயிடுவாங்க, அல்லது வருஷத்தில் ஒரு தடவை உம்ராக்கு போயிடுவாங்க. போயிட்டு வந்தவொடனே உங்களுக்கு என்ன நினப்பு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு, இனி நம்ம திரும்ப எல்லா பாவத்தையும் பண்ணலாம், போன வருஷம் செஞ்ச பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், இப்படி ஒரு நினப்பில் ஒரு கூட்டம் இருக்குது. புரியுதுங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஹஜ்ஜுக்கு போகிறது உம்ராக்கு போகிறது இந்த இந்துக்கள் வந்து இந்த காசிக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. புரியுதா இல்லையா? அங்கே போயிட்டா நம்ம புனிதமாயிடும், இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் போச்சு, இனிமேல் நம்ம புனிதம் என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஷைத்தான் இபிலீஸ் அவர்களுக்கு ஏற்படுத்திய ஒரு நப்பா செய்யுது. அவர்கள் உண்மையிலேயே உம்ரா செய்திருப்பார்கள் ஆனால் அல்லது ஹஜ்ஜி செய்திருப்பார்கள் ஆனால் திரும்ப அந்த பாவங்களின் பக்கம் அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள். புரியுதுங்களா இல்லையா? அப்போ அவர்கள் தங்களுடைய நப்சை ஏமாற்றிக்கிட்டாங்களே தவிர அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது. புரியுதா? அடுத்து வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்போ இந்த பெரும்பாவம் செய்தவர்கள் இந்த அடிப்படையில் தௌபா கேட்டு விட்டார்கள் ஆனால், இப்போ நம்ம கூறிய அந்த நிபந்தனைகளின்படி அவர்கள் தௌபா கேட்டிருப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து விடுகின்றான், அவர்களை சுத்தப்படுத்தி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்தாயிபு மின் தம்பிஹி கமன் லா தம்பலஹு, அத்தாயிபு மின் தம்பிஹி கமன் லா தம்பலஹு. பாவத்திலிருந்து தௌபா செய்து விலகி வந்துவிடக்கூடியவர் பாவமே அற்றவரை போல. அத்தாயிபு மின் தம்பிஹி கமன் லா தம்பலஹு, பாவத்திலிருந்து தௌபா செய்து மீண்டும் வெளியே வந்துவிடக்கூடியவர் பாவமே இல்லாதவரை போல. சரி, இப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவரை சுத்தப்படுத்திடறான். இப்போ சஹாபாக்கள்லாம் பாருங்க, எல்லாமே குஃப்ரு ஷிர்கு ஜினா குடி அவ்வளவு பயங்கரமான பாவத்தில் இருந்தாங்க. எதுக்கு முன்னாடி? இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வஇன் கானு மின் கப்லு இந்த சஹாபாக்கள் இஸ்லாமுக்கு வருவதற்கு முன்பாக மிகப்பெரிய தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள். நல்லா சொல்றான். எப்படி சொல்றான்? மிக தெளிவான பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தார்கள். ஆனா பாருங்க, இஸ்லாமுக்கு வந்தவுடனே அந்த பாவங்களை விட்டு விலகினவங்க திரும்ப அந்த பாவத்துக்கு போல. அதனால தான் அவங்களுடைய அந்த ஈமானும் அந்த ஈமானுடைய ஒளியும் உள்ளத்தினுடைய சுத்தமும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து முஸ்லீமாக இருக்கும் என்னம்மா, ஆனாலும் அந்த பாவங்களோட ஒட்டிக்கிட்டே இருக்கும், பாவங்களோட ஓட்டிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். நடந்தா பாவம், உட்காந்தா பாவம், பேசினா பாவம், எந்திரிச்சா பாவம், பார்த்தா பாவம், நினைச்சா பாவம், வெளியே போனா பாவம், வீட்டுக்குள்ளார இருந்தா பாவம், எல்லாமே பாவத்தில் அப்படியே சுத்தி 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 சுத்தி. இந்த பாம்பு பார்த்துருக்கீங்களா? பாம்பு அது ஒரு 10-20 பாம்பு ஒண்ணுக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க, அப்படியே ஒண்ணுக்குள்ள எந்த பாம்பு தலை எந்த பாம்பு வாழ்வு தெரியாத மாதிரி. அந்த மாதிரி நம்மளை வேற பாவம் வேறங்க மாதிரி பிரிக்க முடியாத அளவுக்கு எப்படி மாறிட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால தான் நம்ம காலமெல்லாம் முஸ்லீமாக இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் அந்த இஸ்லாத்தினுடைய ஒளி வரமாட்டேது. ஈமானுடைய ஒளி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உங்களை சொல்லலாமா, நீங்கள் தான் அவுளியாக்கள் ஏற்கனவே சொல்லிட்டேனே, புரியுதா இல்லை நான் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் அப்போ நமக்கு அந்த இஸ்லாத்தினுடைய ஒளி, ஈமானுடைய ஒளி, அந்த ஈமானுடைய பவரு, அந்த என்ன இருக்கணுமோ அதெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்குது. ஒரு சின்ன ஒரு சஹாபிக்கு அல்லது ஒரு சின்ன தாபிக்கு இருந்த ஈமானுடைய பவராவது நமக்கு இருக்கா, அல்லது அதில் ஆயிரத்தில் ஒன்றாவது இருக்கான்னு சொன்னால் அல்லாஹ் ஆலம், புரியுதா இல்லையா? இப்போ இதுதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம், அவங்க தௌபா செஞ்சு வந்ததுக்கு பிறகு திரும்ப அந்த பக்கமே நெருங்கலை, அந்த எண்ணமே வராத அளவுக்கு அவங்க இருந்தாங்க. மனிதர்களுங்கிற அடிப்படையில் அவங்கள ஆயிரத்தில் யாராவது ஒருத்தங்க தப்பு செஞ்சுருப்பாங்க, நேற்று ஒரு சம்பவம் சொன்னமா இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது மொத்த சஹாபாக்கள் வாழ்க்கையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 வருஷம் சஹாபாக்களுடைய வாழ்ந்ததில் எத்தனை பேரை வந்து கல்லெறிஞ்சிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு கையை வெட்டியிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வந்து ஹத் அடிச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஹதீஸ் கிதாபில் மொத்தமே ஒரு 10 சம்பவம் வருமா 23 வருஷத்தில், அதிகப்படியா அவ்வளோதான். இப்போ நமக்கு கணக்கெடுத்தால் எவ்வளோ வரும், 10 பேர் பொழைச்சா பெரிய விஷயமா இருக்கும். எப்படி? அல்லாஹ் அக்பர். சரி, விஷயத்துக்கு வாங்க. ஸல்லல்லாஹு அலை நபீனா முஹம்மது. இப்போ இந்த பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் அதை விட்டு விலகி தௌபா செஞ்சிட்டாருன்னா அல்லாஹ் சுத்தமாக அவரை மன்னிச்சிடறான், முடிஞ்சு. இவங்களை பற்றி பிரச்சனையே கிடையாது. மாஷா அல்லாஹ். இன்னொரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் எப்படி அப்படின்னா, அமலும் செய்கிறாங்க, அமலும் செய்கிறாங்க, பெரும்பாவமும் செய்கிறாங்க. சரி, இந்த பெரும்பாவத்துக்காக வேண்டி வருதி தௌபா கேட்குறாங்களா, தௌபாவும் சரியாக கேட்கறது இல்லை, புரியுதா? இவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا. سورة التوبة اللهم 102வது வசனம். இன்னும் சிலர் தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு விட்டார்கள், அவர்கள் நல்ல அமலையும் பாவங்களையும் கலந்து செய்திருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா அவர்களையும் மன்னிக்க போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். என்ன இங்க பாருங்க, இங்க நல்லா கவனிங்க. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், எடுத்து படிங்க 102. இப்போ இந்த அறியாமையினாலுங்கிறது பிராக்கெட்டில் இருக்கும், சரியா? அறியாமையினால என்ன, அதாவது அது பாவன்னு தெரியாமல் செய்கிறது ஒன்று இருக்குது, ரெண்டாவது பாவன்னு தெரிஞ்சு கூட இதனுடைய தண்டனை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத தெரியாமல் செஞ்சிடறாங்க, அல்லது அறியாமைக்கு இன்னொரு அர்த்தம் மறந்து செஞ்சிடறாங்க, புரியுதுங்களா? சரி, இப்போ இங்கே நல்ல கவனிங்க, அங்கே என்ன அல்லாஹ் சொல்கிறான், ஹலது அமலன் சாலிஹன் வாஹர செய்யா. அமல சாலிஹ், நல்ல அமலும் செஞ்சுருக்கிறாங்க பாவமும் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று என்ன, நாளை மறுமையில் இவங்களுடைய தராசு நெருக்கப்படும் போது நல்ல அமல் கணத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த சின்ன பாவத்தினுடைய தட்டு லேசாயிருச்சு, மேலே போயிடுச்சு. அப்போ அது பெரும்பாவமாக இருந்தாலும் இந்த நல்ல அமல்களுடைய பொருட்டால் அந்த பெரும்பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிடும். ஆனால் இது எப்போ தான் தெரியும், மறுமையில் தான் தெரியும். அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பெரும்பாவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்காக நம்ம தனியாக தௌபா கேட்கணும், கண்டிப்பாக, சரியா? இப்போ ஒரு மனிதர் தௌபா கேட்காம இறந்து போயிட்டாருன்னா அவருடைய நிலைமை என்ன? நம்பர் 1, அவரிடத்தில் அமல்கள் அதிகமாக இருக்குமே ஆனால், அல்லாஹ் புரிந்து கொள்ளும்படியான சாலிஹான அமல்கள் அதிகமாக இருக்குமே ஆனால், அல்லது அதிகமாக இல்லைனாலும் அதில் ஏதோ அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான அமல் இருக்குமே ஆனால், அல்லாஹு தஆலா அந்த ஒரு அமலுடைய பொருட்டால் இந்த பெரும்பாவங்களை மன்னிப்பான், சரியா? விளங்குச்சுங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னும் தெளிவாக ஹைலைட் பண்ணுறதா இருந்தால் என்ன, பெரும்பாவும் ஒரு மனிதர் செய்துவிட்டாலும் அவருடைய நல்ல அமல்கள் இருக்கா, அந்த நல்ல அமல்கள் எல்லாம் வீணாயிடாது, நல்ல அமல்கள் வீணாயிடாது. அப்ப ஒரு மனுஷர் பாவம் பாவியா இருக்கிறதுனால நான் அமல் செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அமல் செய்யறத விட்டுறக்கூடாது. அமல் செய்யறத விட்டுறக்கூடாது. அவர் ஏதாவது ஒரு நல்ல அமலை உறுதியா செய்து கொண்டிருப்பாரே ஆனால் கண்டிப்பா அந்த நல்ல அமலின் பொருட்டாலும் அல்லாஹு தஆலா இவருடைய பெரும்பாவங்களை மன்னிப்பான். புரியுதா? நிறைய உதாரணம் இருக்கு ஹதீஸ்ல. இப்ப பாருங்க அடுத்த விஷயம் என்ன, இப்ப இவர்கிட்ட அமலும் இல்லை பாவம் இருக்குது, அதுவும் பெரும்பாவம் இருக்குது. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுடைய இல்முல இவருடைய தீர்ப்பு எப்படி, அல்லாஹு தாலா அவன் விரும்பினால் தன்னுடைய நல்லடியார்கள் யாருக்காவது இவரை கொடுத்துருவான். நீங்க இவருக்கு சிபாரிசு பண்ணா இவரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லு. அப்படி அல்லாஹ் கொடுத்து விடுவானே ஆனால் அப்ப அவர் சிபாரிசு பண்ணும் பொழுது இவரை நரகத்துக்கு அனுப்பாமலும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். நரகத்துக்கே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். இப்ப இந்த பாயிண்ட்டை தான் இந்த தரிகாக்காரங்க சூஃபிக்காரங்க மற்றவங்கெல்லாம் ரொம்ப விசாலமா எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு தாங்க நம்புற ஷேக்கிட்ட தாங்க நம்புற அந்த குருமார்கள் கலீஃபாக்கள்கிட்ட போயிட்டு எப்படியாவது எங்களை சிபாரிசு பண்ணி அல்லாட்ட சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க, நாங்க எப்படியாவது இந்த துன்யால எங்க இஷ்டத்துக்கு படி வாழ்ந்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேக்குமார்களும் இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு காசு வாங்குறதுக்கு அதெல்லாம் பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை எப்படியாச்சும் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவோம், எங்களுக்கு அல்லாட்ட ரொம்ப நெருக்கமான அந்தஸ்து இருக்கு, எங்களை நீங்க கவனிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி காசு பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டதுனால இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. இப்ப ஏன் வந்து இந்த சாமியார்கள்ட்ட ஓடுறாங்க, மடத்துக்கு ஓடுறாங்க, ஆசிரமத்துக்கு ஓடுறாங்க, ஏன் இந்த ஷேக்கு தரிகா கலிஃபாட்ட ஓடுறாங்கன்னா இது வந்து ஈஸி. ஏன்னா நீங்க வந்து அமல் செய்ய தேவை கிடையாது, நீங்க அவங்கள போய் அங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன ஹராத்து வேலை உங்களை சொல்ல பொதுவாக சொல்ற மக்களை போற மக்களை என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், இது ஈஸியா இருக்கா இல்லையா? புரியுதா இல்லையாம்மா? அப்ப அதனாலதான் பெரும் மக்கள்ல பெரும்பாலானவங்க எங்க ஓடுறாங்க, இங்கேயும் சரி அங்கேயும் சரி, அதுலயும் குறிப்பா பணக்காரங்க போவாங்க. ஏன்னா ஏழைங்களை பொறுத்த வரைக்கும் பாவம் செய்யறதுக்கு காசு வேணும், பாவம் செய்யறதுக்கு காசு வேணும், குடிக்கணும் காசு இல்லாம குடிக்க முடியுமா, தவறான இடத்துக்கு போகணும் காசு இல்லாம போக முடியுமா? அப்ப பெரும்பாலும் நீங்க இந்த ஷேக்கு தரிகா கலிப்பா அப்புறம் வந்து இப்படி போறவங்களை பாத்தீங்கன்னா யாரு தான் இருப்பாங்க, எல்லாம் காசு பார்ட்டியா தான் இருப்பாங்க. அதே போலதான் அவங்கள்ட்டையும் சில விஷயத்துக்கு வாங்க. அப்ப இப்படியும் எல்லாம் செய்வாங்க. ரெண்டாவது அல்லாஹ் என்ன செய்வான், ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத், அந்த மனிதனை தன்னுடைய நீதத்தின் அடிப்படையில் அவன் செஞ்ச பாவத்துக்காக நரகத்துக்கு அனுப்பி அந்த நரகத்தில் அவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது திரும்ப அல்லாஹு தஆலா நபிமார்கள் நல்லவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான், நீங்க நரகத்தில் போய் உங்களுக்கு தெரிஞ்ச நல்லவர்களை எல்லாம் நீங்க வெளியே கொண்டு வரதா இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நல்லவர்கள் நபிமார்கள் மற்றவங்க அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பண்ணி நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த பாவிகளை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவாங்க. எல்லாரும் கொண்டு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இப்ப உங்க சிபாரிசு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப ஏன் சிபாரிசு இருக்கு, என்னுடைய அடியார்கள் சில பேர் நரகத்தில் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அவங்க மூமின்கள்னு சொல்லி, அல்லது நீங்க அவங்கள தெரிஞ்சிருக்கவே மாட்டீங்க, எனக்கு தெரியும் அவர்கள் சொல்லி அல்லாஹு தஆலா அவருடைய சிபாரிசை கொண்டு நரகத்திலிருந்து அந்த உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கக்கூடியவர்களையும் அவர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் வெளியேற்றி கொண்டு வருவான். புரியுதுங்களா? அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது, இந்த பெரும்பாவம் செய்தவர்கள் குஃப்ரு ஷிர்க்கு நிஃபாக் அளவுக்கு போகவில்லை என்றால் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமா தங்க மாட்டார்கள். அப்ப இந்தந்த அடிப்படையில் அவர்களுக்கு பாவம் மன்னிப்புடைய வாசல் திறந்திருக்கும். அப்ப அவர்கள் நரகத்தில் அல்லாஹ்வின் நீதத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டாலும் கூட கண்டிப்பாக பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுடைய சிபாரிசினாலையும் பிறகு கடைசி இறுதியாக தன்னுடைய சிபாரிசினாலையும் அவர்களை வெளியாக்குவார். புரியுதுங்களா? இப்படி இந்த துன்யால பாவம் செஞ்ச மூமின்களை அல்லாஹு தஆலா காஃபிர்களில் உள்ள பாவிகள் மாதிரி காஃபிர்கள் மாதிரி அல்லாஹ் ஒருபோதும் ஆக்கிவிட மாட்டான். புரியுதா? முதல்ல அதை படிப்போம், அதுக்கு பிறகு அது பெரும்பாவத்தை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம். வஅஹ்லுல் கபாயிரி மின் உம்மத்தி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் உள்ள பெரும் பாவத்தை உடையவர்கள். அல் கபாயிர்ங்கிறது அல் கபீரத்து உடைய பன்மை, அல் கபாயிர் பெரும்பாவத்தை உடையவர்கள். மின் உம்மத்தி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் இருந்து, ஃபின்னாரி லா யுஹல்லதூன், நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக்கப்பட மாட்டார்கள், நரகத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கப்பட மாட்டார்கள். எப்போது? இதா மாது ஒஹும் வஹீதூன், அவர்கள் இணை வைக்காதவர்களாக மூமின்களாக இருந்திருப்பார்களே ஆனால், முவஹீதூன் தௌஹீத் உடையவர்களாக. அப்ப ஷிர்க்ல போயிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது, ஷிர்க்ல போயிட்டா ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். அவங்க இஸ்லாமை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், இப்ப என்ன செய்தி? அவங்க தொழுதிருப்பாங்களே, இப்ப நிறைய தர்காக்களுக்கு சுஜூது பண்ணக்கூடியவங்க, அவுலியாக்களை கொண்டு நல்லது கெட்டது ஆகுன்னு நம்பக்கூடியவங்க, அவங்களும் ஹஜ்ஜுக்கு வராங்களா இல்லையா? அவங்களும் உம்ராக்கு வர்றாங்க, வந்து என்ன பிரயோஜனம்? அந்த ஷிர்க்கு அவங்களுடைய அமல்களை பாழாக்கி விடுகிறது. புரியுதா? நம்ம ஏற்கனவே பல பாடங்களில் படிச்சாச்சு. அதனால தான் இது அமாத்து ஒகும் வஹீதும். இப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இப்போ இந்த ஷிர்கு தௌஹீதுன்னு பேசுனா, இப்போ பொதுவாக உங்கள் ஊர்களில் இந்த ஊர்களில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து வஹாபி கொள்கை, என்ன சொல்லுவாங்க? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? நீங்கள் வஹாபியா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க, தர்காக்கு போகாதீங்க, ஷிர்கு வைக்காதீங்க, அல்லாவை நம்புங்க, அல்லாவிடத்தில் மட்டும் துவா கேளுங்க, இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? வஹாபி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கே உங்களுக்கே தெரியல வஹாபில என்னன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்றாங்க அந்த மக்களே, சவுதி அரேபியால ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி முஹம்மது பின் அப்துல் வஹாப் அந்த 3 அடிப்படைகள் புத்தகம் படித்தோம்ல, அந்த ஆசிரியர் வந்து இந்த தௌஹீதுக்காக வேண்டி பிரச்சாரம் பண்ணார். ஸோ அந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் இருக்கு பாருங்க, இந்த தௌஹீது கொள்கைங்கிறது அவர் சொன்ன கொள்கை. அதனால தான் நம்ம அந்த தௌஹீது கொள்கையை சொல்லக்கூடிய நம்மளெல்லாம் இவங்கெல்லாம் வஹாபிங்க. அதாவது ரசூல்லா மூத்தா போய் 1200 வருஷத்துக்கு பின்னாடி தோன்றிய கூட்டம் இது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி எப்ப பிறந்தவர்? ஹிஜ்ரி 300 பார்த்தோம், 239 பிறந்து 321 மூத்தா போறாங்க. இப்ப எங்க இருந்துமா தௌஹீத் வந்துச்சு சொல்லுங்க? ரசூல்லாவுடைய மார்க்கமே தௌஹீத் தான். அதை அபு ஜாஃபர் தஹாபி சொன்னா என்ன, முகமது பின் அப்துல் வஹாப் சொன்னா, யார் சொன்னா என்ன? புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அப்ப இந்த தௌஹீத் ஏகத்துவத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டிருக்குமேனால் அந்த பாதிப்பை வந்து தௌபா இஸ்திஃபார் செஞ்சு வெளியே வந்திருந்தா தான் நிவர்த்தி செய்ய முடியுமே தவிர, ஷிர்க்குடைய நிலையில் ஒரு மனிதர் மூத்தாயிடுவாரே ஆனால் அவருடைய நிலை மோசமானது. அந்த ஷிர்க்கை வந்து நல்ல அமல்கள் வந்து மன்னிக்காது, ஷிர்க்கு மன்னிக்கப்படுவதற்கு காரணமாயிடாது. இப்போ ஒரு முஸ்லீம்னு பேரில் உள்ளவர், முஸ்லீம் அல்ல முஸ்லீம்னு பேரில் இருக்கிறவங்க, நம்ம அவரை முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லிட்டதுனால நமக்கு அச்சுச்சு என்னடா அது, இவரை பத்தி நம்ம எப்படி சொல்றதுன்னு பயப்படும். அவர் முஸ்லீம்ங்கிற பேர்ல அவர் இருக்கிறாரு, தர்காக்கு போய் எல்லா ஷிர்கான வேலையும் செஞ்சிருக்கிறாரு, ஹஜ் உம்ரா செஞ்சிருக்கிறாரு, தொழுதிருக்கிறாரு, பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாரு. கட்டியிருந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு அமல்கள் செஞ்சிருந்தாலும் அந்த அமல்கள் இந்த ஷிர்க்கை நியாயப்படுத்தி விடாது. இந்த ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு காரணமாக்கிடாது. ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு காரணமானது ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஷிர்க்கை விட்டு விலகி அவரு தௌபா செஞ்சிருந்தாதான். புரியுதா இல்லையா? அதான் இமாம் எழுதுறாங்க, ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் உள்ள பெரும்பாவம் செய்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக்கப்பட மாட்டார்கள், நிரந்தரமாக தங்க வைக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் தௌஹீதில் இறந்திருப்பார்களே ஆனால். புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல விளக்க உரையில ஒரு சின்ன ஒரு ஒரு இக்கு ஒரு புள்ளி ஒன்று பார்க்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் வந்திருக்குது. அப்ப முந்தைய உம்மத்தில் பெரும்பாவம் செய்தவர்களுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கும் இதே நிலைமை தான். அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கும் இப்ப நமக்கு என்ன நிபந்தனைகள் கண்டிஷனோ அதே கண்டிஷன் நிபந்தனைகள் தான். புரியுதுங்களா? ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க? நம்ம முந்தைய உம்மத்தை பத்தியா பேச போறோம், நம்ம ரசூலுல்லாஹ் உம்மத்தை பத்தி தானே பேச போறோம், அதனாலதான் அந்த வார்த்தை வந்திருக்குதே தவிர அப்ப நமக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டங்கிறது இல்லை. புரிஞ்சுச்சா? அவர்கள் தௌபா செய்தவர்களாக இல்லை என்றாலும் சரியே. அப்ப தௌபா செய்திருந்தால் கண்டிப்பா அல்லாஹ் மன்னித்து அவங்களை நரகத்துக்கே அனுப்ப மாட்டான். புரியுதுங்களா? தௌபா செய்யாமல் மௌத்தா இருந்தாதான் அவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்பட்டால் நரகத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹுவை அவர்கள் சந்தித்ததற்கு பிறகு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களா, ஆரிஃபீன் என்றால் அறிந்தவர்களாக. அப்ப இந்த இடத்துல அறிந்தவர்கள் சொன்னா வெறும் அல்லாஹ் என்று ஒருவனை அறிந்து கொள்வது மட்டும் என் நோக்கம் கிடையாது. அப்படி இருக்குமேனா இப்லீஸ் அல்லாஹ் அறிஞ்சவன் தான், ஃபிரௌன் அல்லாஹ் அறிஞ்சவன் தான். புரியுதா? அல்லாஹ் இருக்கிறான் என்று அறிவது மட்டும் போதுமா? போதாது. அல்லாஹ் இருக்கிறான் என்று அறிந்து அவனை ஏற்றுக்கொள்வது. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல ஆரிஃபீன் என்பதற்கு என்ன அர்த்தம்? முஃமினீன். அதாவது ஆரிஃபீன் என்பதற்கு வெளிப்படையான அர்த்தம் அறிந்தவர்களாக அர்த்தம். ஆனால் நம்முடைய இந்த நோக்கம் என்னங்க? முஃமினீன், அல்லாஹுவை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் ஆனதற்கு பிறகு அவர்கள் தௌபா செய்தவர்களாக இல்லை என்றாலும் சரியே, அந்த பெரும்பாவத்தை உடையவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கப்பட மாட்டார்கள். வஹும் ஃபீ மஷ்யதிஹி வஹுக்மிஹி, அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலும் இருப்பார்கள். இன்ஷா ஃகஃபர லஹும், அவன் நாடினால் அவன் அவர்களை மன்னிப்பான். வஅஃபா அன்ஹும் பிஃத்ரிஹி, அவனுடைய அருளால் அவன் அவர்களை மன்னிப்பான். ஃகஃபர லஹும் வஅஃபா அன்ஹும், ரெண்டுக்கும் அர்த்தத்தை கொஞ்சம் வித்தியாசமும் படுத்தலாம். எப்படி? ஃகஃபர லஹும் என்றால் அவர்களுடைய பாவங்கள் இருக்கா, அந்த பாவத்தை எல்லாம் மறைச்சி எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். அஃபா அன்ஹும் பிஃத்ரிஹி, பெருந்தன்மையாக அவர்களை அல்லாஹு தஆலா விட்டு விடுவான், தண்டிக்காம அவர்களை விட்டு எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு போங்கடான்னு சொல்லுவான். அஃபான்னு சொன்னா தண்டிக்காமல் விடுவது, தன்னுடைய அருளால் அவர்களை தண்டிக்காமல் விட்டு விடுவான். கமா தக்கர அஸ்ஸ வஜல்ல ஃபீ கிதாபிஹி, கமா தக்கர அல்லாஹ் கூறியிருப்பதை போன்று, அஸ்ஸ மிக கண்ணியத்திற்குரியவனாக இருக்கின்றான், வஜல்ல இன்னும் கம்பீரத்திற்குரியவனாக இருக்கின்றான். அப்ப நம்ம தமிழ்ல சொல்லும் போது கண்ணியத்திற்குரிய கம்பீரத்திற்குரிய அல்லாஹ் கூறியிருப்பதை போல, ஃபீ கிதாபிஹி தனது வேதத்தில். வயஃபிரு மாதூன தாலிக லிமையஷா, அவன் தான் நாடுவதை, சரி, அவன் அது அல்லாத மற்ற பாவங்களை, அது அல்லாத மற்ற பாவங்கள்னா இது அல்லாத ஷிர்க் அல்லாத, ஏன்னா இந்த வசனத்துல ரெண்டு இடத்துலையும் 48லையும் சரி 116லையும் சரி நான்காவது அத்தியாயத்துல இன்னல்லாஹ லா யஃபிரு அய்ஷுரக பிஹி வயஃபிரு மா தூன தாலிக, இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்றதை அவன் நாடியவர்களுக்கு அவன் மன்னிப்பான். வஇன் ஷா அஸ்தபஹும் ஃபின்னாரி பிஅஸ்லிஹி, அவன் நாடினால் நரகத்தில் அவர்களை அவன் வேதனை செய்வான். பிஅஸ்லிஹி, அவனுடைய நீதத்தின் அடிப்படையிலே. சும்ம யுஹ்ரிஜுஹும், அவர்களை அவன் வெளியாக்குவான். சும்மன்னு அர்த்தம் பிற மின்ஹா, அந்த நரகத்திலிருந்து, பிரஹ்மதிஹி தனது கருணையினாலும், சிபாரிசு செய்பவர்களின் சிபாரிசினாலும். அந்த சிபாரிசு செய்யறவங்க யாரு? மின் அஹ்லி தாஅதிஹி, தனக்கு கீழ்ப்படிந்து நடந்த நல்லவர்கள், நல்லவர்களில் உள்ள சிபாரிசு செய்பவர்களின் சிபாரிசினால். அஹ்லு தாஅதிஹி, அஹ்லு தாஅன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சாலிஹீன்கள், நல்லவர்களுக்கு சொல்லப்படும். பிறகு அவன் அவர்களை வெளியாக்குவான். இலா ஜன்னதிஹி, தன்னுடைய சொர்க்கத்தின் பக்கம். இப்ப நம்ம ஹதீஸ்ல படிக்கிறோம், புகாரில நீங்க போய் நான் அடுத்த தடவை கிதாபு தௌஹீத் நாளைக்கு வரும்போது படிச்சுட்டு வாங்க, அதே போல சொர்க்க நரகத்தை பற்றி உள்ள பாடங்களை. அதுல ஒரு முக்கியமான ஹதீஸ், அல்லாஹு அக்பர், ரொம்ப நீளமான ஹதீஸு, படிக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப ராகத்தாக இருக்கும். அல்லாஹு தாலாவுடைய அருள், அந்த மறுமையினுடைய காட்சி. ஒரு மனிதன் என்ன செய்வான், யா அல்லா என்னடா என்ன தூக்கி இப்படி நரகத்தில் போட்டுப்பிட்டு இந்த காஃபிர் பசங்களோட பெரிய அக்கிரமமாக இருக்கடா இந்த காஃபிர் பசங்களோட என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் தள்ளியாச்சும் வையண்டாமா, சரியா சரின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிடும். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இப்போ அல்லாட்ட அந்த அடியான்னு கேட்பான், யாரெல்லாம் தள்ளி தான் வச்ச, என்னை வந்து நரகத்தில் தான் வச்சிருக்கிற, இந்த வாசல் பக்கமாக வச்சிட வேண்டித்தானே அப்படிமா. அப்போ அல்லாஹ் கேட்பான், டேய் இதுக்கு மேலே ஒன்று கேட்ட, இப்பயும் ஒன்று கேட்குற, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன், அல்லாஹ் அல்லாஹ் உன் மேலே சத்தியமாக சொல்லிட்டா கேட்கவே மாட்டேன்னுவான். சரினு வாசலுக்கு வந்துடுவான். வாசலுக்கு வந்து நல்லா என்ன செஞ்சிருவான், அவன் ஒரு பெரிய ஹிக்மத்தான தானே, இவன் முகத்தை வந்து சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி வச்சுருவான். அங்கே சொர்க்கவாசியில் படுற இன்பம்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான், நரகத்தில் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பான். அல்லாட்ட சொல்லுவான், யா அல்லாஹ் இந்த பாரு இவ்வளோ மூமின்கள்லாம் சொர்க்கத்துக்கு போய் இன்பமாக இருக்கிறாங்க, நான் தான் மாட்டிக்கிட்டேன், என்ன என்னை வந்து இந்த இவ்வளவுக்கு நரகத்தில் வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்ன கொஞ்சம் இந்த நீ சொர்க்கத்துக்கு அனுப்பாடியும் பரவாயில்லை, என்னை இந்த நரகத்திலேருந்து கொஞ்சம் வெளியாக்கி வச்சுட்டாலே போதும், அதுக்கு மேலே நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன் அப்படிமா. அல்லாஹ் சொல்லுவான், டேய் நீ இப்படியே கேட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ இதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன், அல்லாஹ் உன் மேலே சத்தியமாக சொல்லிட்டு கேட்கவே மாட்டேம்மா. சரின்னு சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான், அவனை வந்து நரகத்திலேருந்து வெளியாக்கி நிற்க வச்சுருவான். நிற்க வச்சுட்டு சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ சொல்லுவான், அல்லாட்ட யாழ்லா நரகத்திலேருந்து வெளியாகிட்டேன், இப்போ சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ நேரம் நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, உனக்கு என்ன கம்மியாக போயிடுமா, அந்த சொர்க்கத்தில் என்ன உள்ள என்ன இந்த பாவப்பட்ட ஒருத்தனை உள்ளார நுழைக்கிறதுனால உனக்கு என்ன குறைஞ்சி போயிடுமா, என்ன உள்ளார அனுப்பலாம்ல அப்படிமா. அல்லாஹ் சொல்லுவான், அதை பற்றியா நீ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ இனிமேல் இதை கொடுத்தா நீ வேறு எதுவும் கேட்க மாட்டீங்கள அப்படிமா. அப்போ அந்த அடியான் சொன்னால், அல்லாஹ் உன் மேலே சத்தியமாக சொன்னேன், இனிமேல் நான் எதுவும் கேட்கவே மாட்டேமா பார்த்தீங்களா மனுஷனை. கடைசியில் எல்லாம் என்ன செஞ்சிருவான், சரி போயிட்டு போன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து ஒரு நஹ்ருல் ஹயாத்துன்னு ஒரு ஆறு இருக்கும் புரியுதுங்களா, ஹயாத் நதின்னு சொல்லிட்டு அந்த நதியில் பிடிச்சி அவனை பிடிச்சி எல்லாம் முக்க வைப்பான். முக்க வைக்கணும்னா அந்த நரகத்தில் எரிஞ்சு எரிஞ்சு ஆள் கறி கட்டையாக இருப்பான், கண்ணை குறேர்னு புரியுதா, கருப்பாக இருப்பான் ஆள் நரகத்தில் எரிஞ்சு எரிஞ்சு. அப்போ அந்த நதியில் போட்டு எடுத்தவுடனே ஆள் அப்படியே ஒயிட் ஆகிடுவார், ஒயிட் ஆகிட்டு அந்த கடைசியில் அந்த கருப்பு வந்து இந்த கழுத்து பக்கத்தில் வந்து நின்றோம். இவ்வளோ ஒரு சின்ன ஒரு மச்சம் வருது, ஏன்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாலும் இவங்க வந்து கடைசியாக நரகத்திலிருந்து வெளியானவங்கன்னு சொல்லிட்டு அடையாளம் ஜஹன்னமி அப்படின்னு அவங்களுக்கு அது பேர். அது சொர்க்கத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அவரை மாத்திரம்னு அல்லாஹ் சொல்லுவான், சரி போ சொர்க்கத்துக்கு போ அப்படிமா. இவனுக்கா சந்தோஷமாக தாங்காது, உள்ளார ஓடுவான், எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க, ஏன்னா சொர்க்கத்துக்குள்ளார ஓடு ஓடுன்னு ஓடுவான். பார்த்தா எங்கேயுமே வீடு காலியாக இருக்காது, எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் பேராக இருக்கும், என்ன என்னம்மா பேர் என்னம்மா, சக்கியா மேடம் உங்கள் பேர் என்ன, இப்படி ஒரு ஒருத்தர் எல்லா எல்லா மேடம்களும் ஆக்கு மேடம் எல்லாம் பிஸியாக இருக்கும், ஃபுல்லாக எல்லா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு திரும்ப ஓடி வருவான், என்னடா எல்லாம் ஒரு வீடு கூட காலியாகலடா, எல்லா வீடும் என்னாயிருச்சு, போட்ட பிளாட்டு எல்லாமே விற்று போச்சுடா அல்லா, எனக்கு ஒரு பிளாட்டு கூட இல்லையாடா அல்லா, நான் என்னடா பண்ணுறது அப்படிமா. அல்லா அந்த மாதிரி வச்சுருப்பான். அவன் உள்ளார போகும்பொழுது யுரா கண்ணா மல்ஆ எல்லா ஹவுஸ்ஃபுல் ஆகிட்ட மாதிரி எல்லா சொர்க்கவாசிகளும் அவங்கவுங்க ஆக்குபைட் பண்ணி சும்மாவாக இருக்கணும், பட்டா போட்டுக்க மாட்டோமா நம்ம, ஏமா எல்லாம் அப்படி இருக்கும். இவன் திரும்ப வருவான், ரொம்ப கவலையாக வருவான், அப்படியே சோர்ந்து போய் ஓடியும் பிரயோஜனம் இருக்கு, ஏன்னா எங்கேயாவது இடம் கிடைக்கணுமா இல்லையா தூங்குறதுக்கு, ரோட்டில் இங்கே மாதிரி ஃப்ளாட் பார்த்துட்டு படுக்க முடியும் சொர்க்கத்தில் போய் அவர்கிட்ட வந்துடும். வந்து நல்லாட்ட சொல்லுவான், என்னடா ரப்பே என்ன பண்ணுறது, என்னாச்சு எல்லாம் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்டா இல்லை, ஒரு வீடு கூட எம்டி இல்லைடா. அப்புறம் சரி பரவாயில்ல, இப்போ நீ ஆசைப்படும் உனக்கு என்ன வேணும்னு சொல்ல நானே தந்துடுறேன் டைரெக்டாக அப்படிமா. அவன் சொல்லுவான், கண்ணை மூடிக்கிட்டு சரி ரப்பே நான் ஆசைப்பட்டேம்மா. திரும்ப எல்லாம் சொன்னேன், சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஆசைப்பட அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஆசைப்படு ஆசைப்படுன்னு ஒரு ஹதீஸ் படி 5 தடவை, இன்னொரு ஹதீஸ் படி 10 தடவை, ஃபுல்லாக ஆசைப்பட்டுட்டியா இல்லை இன்னும் கொஞ்சம் படு இன்னும் கொஞ்சம் படு 10 தடவை ஆசைப்படும். அல்லாஹ் சொல்லுவான், நீ ஆசைப்பட்டதையும் வாங்கிக்க. துன்யா நீ வந்த பத்தியா துன்யா, அந்த துன்யா மாதிரி 10 மடங்கு துன்யாவையும் வாங்கிக்கம்மா. நீ ஆசைப்பட்டதையும் வாங்கிக்க. நீ துன்யாலிருந்து வந்தியில ஒரு ரிவாயத்தில் 5 மடங்கு, இன்னொரு ரிவாயத்தில் 10 மடங்கு, 10 மடங்கு துன்யாவை எடுத்துக்கம்மா. இந்த மனுஷர்கான அல்லாட்ட கேட்பான், யாரெல்லாம் நீ என்ன தமாஷ் பண்றியா என்னம்மா, யாரெல்லாம் நீ என்ன, நான் இவ்வளவு நொந்து நூலா போய் உட்கார்ந்துருக்கிறேன், ஏன்னா இவ்வளவு நான் வந்து பரதேசி நிலைமையில உட்கார்ந்துருக்கிறேன், நீ என்னை இங்கே வச்சுக்கிட்டு கிண்டலா பண்ணிட்டு இருக்கல் மணி, நீ எவ்வளவு பெரிய அரச நீனு, பாவம் பக்கீர் என்ன பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்பான். அல்லா சொல்லுவான், நான் பொய் சொல்ல மாட்டேன், கிண்டல் பண்ணுவது கேலி பண்ணுவது எனக்கு தகுதியானதல்ல, நான் உண்மைதான்டா சொல்றேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவனுக்குள்ள சொர்க்கத்துடைய வாசல் வழியா அவன் உள்ளார போவான் பாருங்க, அந்த துன்யா மாதிரி 10 மடங்கு சொர்க்கத்தை அவன் பார்த்துப்பான். சுப்ஹானல்லாஹ். எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வந்தோம், அப்ப அல்லாஹு தஆலா அந்த நரகத்திலிருந்து அவனுடைய அடியார்களை ஈமான் கொண்டவர்களை வெளியாக்குறது இருக்குது, அவனும் டைரக்டா வெளியாக்குவோம், அதே போல சிபாரிசு செய்யக்கூடியவர்களுடைய சிபாரிசை கொண்டு அவர் வெளியாக்குவான், பிறகு தன்னுடைய சொர்க்கத்திற்கு அவன் அவர்களை அனுப்பி வைப்பான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தன்னை அறிந்தவர்களை அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். இந்த இடத்துல தன்னை அறிந்தவர்கள் ஒன்னு இந்த சூஃபி குரூப் நினைச்சிடக்கூடாது, மாரிஃபத்தை உடையவர்கள் சொன்னான். ஏன்னா சூஃபி குரூப்ல 4 இருக்கு, ஏற்கனவே படிச்சிருக்கோமா இல்லையா, சொல்லியிருக்கோம் இல்லையா, சூஃபி குரூப்ல 4 ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் என்ன, ஷரியத். ரெண்டாவது ஸ்டேஜ் தரீக்கத். மூணாவது ஸ்டேஜ் மாரிஃபத். நாலாவது ஸ்டேஜ் ஹக்கீக்கத். முடிஞ்சு போச்சு. முத்தி முர்த்ததா போயிட வேண்டியதான். முத்தி முர்த்ததுனா என்ன, இஸ்லாத்தோடு வெளியே போயிட வேண்டியதான். முடிஞ்சு போச்சு. நாலாவது ஸ்டேஜுக்கு ஒருத்தன் போனேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு இந்த கதை, இது அவ்வளவுதான், தூக்கி குப்பையில போட வேண்டிய கதை நினைச்சுக்க வேண்டும். ஷரியத்துல என்னன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாம் வெளிரங்கமான அமல் செய்யறவங்களாம், தரீக்கத்துன்னு சொன்னா கல்பால அமல் செய்யறவங்க, மாரிஃபத்துன்னா அவ்வளவுதான், இந்த சிந்தனையால அறிவால அப்படியே அல்லாவை அறிஞ்சு உலகத்தை அறிஞ்சு எல்லாம். இவங்களுக்கு கண்ணை மூடினா எல்லாம் தெரியும், கண்ணை மூடினா என்ன தெரியும், கற்பனை தான் தெரியும். ஏன்னா கண்ணை மூடிட்டு காபத்துல பார்ப்பாங்களாம், கண்ணை மூடிட்டு அரச பார்ப்பாங்களாம், கண்ணை மூடிட்டு ஜிப்ரியில பார்ப்பாங்களாம். என்ன கண்ணை திறந்துட்டு பார்ப்பேன்னு சொன்ன பார்த்து என்ன, கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் பார்த்துருவாங்க மாரிஃபத்து. அதுக்கப்புறமா ஹக்கீக்கத். ஹக்கீக்கத்துல என்னன்னா டே பார்த்து 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 டே அல்லாவோட போய் அப்படியே சேர்ந்துருவாங்களாம். ஹக்குன்னா அல்லாஹ்வுத்தல உண்மையான ஹக்கீக்கத். அப்படியே அந்த ஹக்கோட போய் அப்படியே பெருஞ்சாயிரும் அப்படியே அவ்வளவுதான். இவங்க வேற அல்லாஹ் வேற கிடையாது. முடிஞ்சு முடிச்சு புரியுதா, அந்த மாரிஃபத்தின் விளங்கிக் கூடாது. புரியுதா? ஆமா. வலம் யஜ்அல்ஹும், அவன் அவர்களை ஆக்க மாட்டான், ஃபித்தாரைனி ஈர் உலகிலும், கஅஹ்லி நுக்ரதிஹி, அவனை அறியாத காஃபிர்களை போல ஆக்கிவிட மாட்டான். அப்ப ஒரு மனிதன் அல்லாஹுவை அறிந்திருந்தாலும் அவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் அல்லாஹுவை அறியாத ஜாஹில் தான். அறிவால அல்லாஹ்வை அறிஞ்சுக்கிட்டாலும் உள்ளத்தாலையும் நாவாலையும் அவனை ஒப்புக்கொள்ளாத வரைக்கும், ரப்பாக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், முடியாத வரைக்கும் அவன் யாரு தான், ஜாஹில் தான். புரிஞ்சுங்களா? அல்லதீன, இந்த அவனை அறியாத இந்த மக்கள் யாரு, ஹாபூ பின் ஹிதாயத்திஹி, அவனுடைய நேர்வழியில் இருந்து அவர்கள் நேர்வழியை இழந்தவர்கள், வலம் எனாலும் மின் வலாயத்திஹி, அவனுடைய நேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லாஹும்மா யா வலி அல் இஸ்லாம் வ அஹ்லிஹி, அல்லாஹுவே இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் நேசனை பாதுகாவலனே, எங்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக்கி வை, நாங்கள் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டே உன்னை சந்திக்கின்றவரை. புரியுதா? எவ்வளவு பயந்து துவா கேட்கிறாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய இமாமு அல்லாஹ் இடத்துல எவ்வளவு பயத்தோட துவா கேட்கிறாங்க. எல்லா நபிமார்களும் இந்த துவாவை கேட்டுக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்க கடைசியில் என்ன துவா கேட்டாங்க, 101வது வசனத்துல, ரப்பி கத் ஆதைத்தனி மினல் முல்கி வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி அன்த வலீ ஃபி துன்யா வல் ஆஹிரா தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ எனக்கு ஆட்சியை கொடுத்தாய், நீ எனக்கு பேச்சுகளின் விளக்கங்களை கற்றுக் கொடுத்தாய். வானங்கள் பூமியை படைத்தவனே, நீதான் உலகத்தில் என்னுடைய நண்பன். மறுமையிலும் நீதான் எனக்கு நண்பன். என்னை முஸ்லீமாக மரணிக்கவை, சாலிஹீன் நல்லவர்களோடு என்னை சேர்த்து வைத்து விடு. யார் கேட்டதுவா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா. அதே போல மூமின்களுடைய துவாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, குறிப்பா அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சூனியக்காரர்கள், மூசா நபிக்கு வந்து போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்காக வேண்டி வந்தாங்கல்ல, அவர்கள் எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பனா ஃபிரிக் அலைனா சப்ரா வத்தவஃபனா முஸ்லிமீன், சூரா ஆராஃப்ல 126வது வசனம். யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையை கொடுப்பாயாக, எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க வைப்பாயாக. புரியுதாமா? இப்ப இந்த துவா இருக்குமா? இப்ப இந்த துவாவை செய்து இந்த இடத்துல இமாம் அவர்கள் முடிக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம என்ன விளங்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்ப இந்த துவாவை நம்ம யாராவது செய்யறோமா? பயம். என்ன பயம்? யா அல்லாஹ், என்ன முஸ்லீமா மௌத்தாக்குன்னு சொன்னா அல்லாஹ் இப்பயே மௌத்தாக்கிட்டா? என்ன சொல்றீங்க? புரியல உங்களுக்கு? ரொம்ப பேர் இந்த துவாவை கேட்கவே மாட்டாங்க. யா அல்லாஹ், என்ன முஸ்லீமா மௌத்தாக்கு அப்படின்னு கேட்டோம். நல்லாவே எந்திரிக்கிறாரி மௌத்தாக்கு ரொம்பவும் எப்படி மௌத்து மேல அவ்வளோ பயம், மௌத்தில் அவ்வளோ பயம். வீட்டில் வச்சிருக்கிற நகை என்ன வருது? அல்லாவே கட்டிட்டு இருக்கிற வீடு என்ன வருது? அல்லாவே இப்படி பயம். இந்த பயத்திலேயே ரொம்ப பேர் யாரெல்லாம் எனக்கு நல்ல மௌத்தை கொடு, யாரெல்லாம் என்ன முஸ்லீமா மௌத்தாக்கு, யாரெல்லாம் எனக்கு ஈமானுடைய நிலையில மௌத்தாக்கு, இப்படிங்கிற துவாலாம் எதையுமே கேட்கறதே கிடையாது. அந்த துவா வந்து அப்படியே அடுத்தது கடந்து போயிட வேண்டியது இல்லையா? என்ன சொல்றீங்க? இதுதான் நிலம, பொதுவான நிலம். உங்களை சொல்லலைங்க, நீங்க தான் அவுளியாக்கள். நான் முன்கூட்டியே சொல்லிட்டேனே, என்ன மாதிரி பாவப்பட்ட மக்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி அர்த்தம் இல்லைங்க, பயப்படாதீங்க. புரியுதா? என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் எங்களுக்கு எப்ப மௌத்தை கொடுக்குறியோ அப்ப இஸ்லாமுடைய நிலையில எங்களுக்கு மௌத்தை கொடுக்க அர்த்தம். இப்பயே எங்களை முஸ்லீமா இப்பயே மௌத்தாக்கி எங்களை கபரில் வைக்கணும் அர்த்தம் அதுக்கு? அப்படி அர்த்தம் கிடையாது. இப்படிதான் அர்த்தம்னு ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இந்த துவாவை கேட்கறதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது கேட்ட துவாக்கல்ல ஒரு துவா, யா வலியல் இஸ்லாமி வஹலிஹி மஸ்ஜிக்னி பில் இஸ்லாமி ஹத்தா அல்காக அலைஹி. நம்ம பிரார்த்தனையில கூட இருக்கும், இஸ்லாமை இஸ்லாம் முஸ்லிம்களுடைய நேசனே, என்னை இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக்கி வை, நான் உன்னை அந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய நிலையிலேயே சந்திக்கின்ற வரை. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத், மௌத்து இப்பயே எனக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. அதுக்கு இந்த துவால ஆதாரம் கிடையாது. புரியல உங்களுக்கு? மௌத்த ஆசைப்படுறதுக்கு இந்த புரியல சொல்லுங்க. இல்ல நான் உனக்கு கேட்கிறேன், மௌத்த ஆசைப்படலாமா? மௌத்த ஆசைப்படக்கூடாது. மௌத்த ஆசைப்படக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? சீக்கிரமா மௌத்தாக்கிறாரா? சீக்கிரமா மௌத்த, எவ்வளவுதான் பெரிய நோய் நொடியா இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, மௌத்த நம்ம ஆசைப்படக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப இந்த துவாவுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் கிடையாது. முஸ்லிமான நிலையில் எங்களை மௌத்தாக்குன்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் இல்ல, இப்பயே என்ன மௌத்தாக்கிடு, மௌத்த ஆசைப்பட்டு கேட்கறது இல்ல. எப்படி எங்களை எனக்கு மௌத்த கொடுப்பியோ அப்ப எனக்கு என்னை இஸ்லாமிய நிலையில வச்சு என்னுடைய உயிரை வாங்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப மௌத்தை ஆசைப்படுவதற்கு இந்த ரெண்டு துவாக்கள்லையுமே எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சரி, அப்ப ஒருத்தருக்கு ரொம்ப வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அவர் வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சு, அவர் போர் அடிச்சு போச்சுன்னு சொன்னா சடைஞ்சிட்டார். அப்படி உள்ள நிலைமையில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா சொல்லி தராங்கன்னா, அல்லாஹும்ம அஹ்யினி மா அலிம்தல் ஹயாத் ஹைரன்லி وتوفني اذا كانت الوفاه خيرا لي. يا الله நான் வாழ்வது என்னுடைய வாழ்க்கை எனக்கு நன்மையாக இருக்கும் என்று நீ அறிந்தால் என்னை வாழவை, என்னுடைய மௌத்து எனக்கு நன்மையாக இருக்குமேயானால் என்னை நீ உயிர் கைப்பற்றிக் கொள். அப்படித்தான் துவா கேட்கணுமே தவிர நம்ம எப்படி கேட்க கூடாது? யா அல்லாஹ், நான் என்னடா பண்ண போறேன், இருந்து அவ்வளவுதானா முடிஞ்சு போச்சு, என்ன தூக்கிடுறா, அஸ்தகஃபிருல்லாஹ் அலஸீம், அந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த துவாக்கல்ல நமக்கு வந்து மரணத்துக்காக வேண்டி நம்ம துவா கேட்கல, எதுக்காக வேண்டி துவா கேட்டுக்கிறோம்? இஸ்லாமின் மீது மரணம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம துவா கேட்டுக்கிறோம். புரியுதா? சரி, இப்ப இது போக இந்த பெரும்பாவத்தி மற்றும் பெரும்பாவத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பெரும்பாவம் என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்ப நம்ம அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவுக்கு நேர் மாற்றமான அகீதா தான் யாருடைய அகீதா? ஹாரிஜாக்கள், ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், புரியுதுங்களா? அவங்களுடைய கொள்கைப்படி என்ன? பெரும்பாவம் செய்தவர்கள் நிரந்தர நரகத்திலே சென்று விடுவார்கள், புரியுதுங்களா? அது தவறான ஒரு கொள்கை. இப்ப அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை என்ன? பெரும்பாவம் செய்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கப்பட மாட்டார்கள். சரி, அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இந்த பெரும்பாவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்து. பெரும்பாவம்னா என்ன என்று குறிப்பிடுறதுல ஒரு கூட்டம் பெரும்பாவம் சிறுபாவம் எதுவுமே கிடையாதுங்க. அல்லாஹ் தடுத்த ஒன்னொன்னு பெரும்பாவம் தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்த ஒன்னொன்றுமே பெரும்பாவம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் ஏற்றமானது கிடையாது, புரியுதா? இன்னும் நிறைய விளக்கம் சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த உள்ளுக்குள்ளார போய் எல்லாத்தையும் நம்ம தேட வேண்டியதில்லை. எது அறிஞர்களிடத்தில், அதாவது சஹாபாக்கள், தாபிஈன்கள், சலஃபுகளிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, எதற்கு குர்ஆன் ஹதீஸினுடைய நேரடி வாசகங்கள் சப்போர்ட் செய்தோ அந்த கருத்தை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத், எந்தெந்த பாவத்தை பற்றி, எந்தெந்த பாவத்தை பற்றி, அதற்கு உலகத்திலோ அல்லது மறுமையிலோ தண்டனையை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அல்லது அல்லாஹ்வுடைய கோபம் அதற்கு உண்டு, அல்லாஹ்வுடைய சாபம் அதை செய்தவர்கள் மீது இறங்குகிறது, இப்படியாக எச்சரிக்கை செய்யப்பட்டது எல்லாமே பெரும்பாவத்தில் வந்துடும். புரிஞ்சுச்சா? அப்ப எந்த பாவத்துக்கு தண்டனை உண்டோ, இப்ப ஜினா செஞ்சிட்டான் தண்டனை இருக்கு, திருடிட்டான் தண்டனை இருக்கு, குடிச்சிட்டான் தண்டனை இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு பத்தினியான ஒரு பெண்ணின் மீது அவன் பழி சுமத்திட்டான், தண்டனை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரி தண்டனைகள் முடிவு செய்யப்பட்ட பாவங்கள் அதுவும் எதுல வரும்? பெரும் பாவத்துல வரும். அது போக எந்தெந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்லேயோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேயோ சொல்லும் பொழுது இப்படி இப்படி செய்பவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, உதாரணத்துக்கு லஞ்சம் கொடுப்பவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, லஞ்சம் வாங்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, வட்டி வாங்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, வட்டி கொடுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சாபம் அல்லது அல்லாஹ்வுடைய கோபம், புரியுதா, அதோட சேர்த்து சொல்லப்பட்ட பாவங்கள் எல்லாமே பெரும்பாவத்தில் வரும். அது போக மற்றதெல்லாம் சிறுபாவத்தில் வந்துடும். அப்ப தண்டனைகள் அறிவிக்கப்பட்ட பாவங்களும் பெரும்பாவத்தில் வந்துடும். லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் என்று அச்சுறுத்தப்பட்ட பாவங்களும் பெரும்பாவத்தில் வரும். கபப், அல்லாஹ்வுடைய கோபம், அதை கொண்டு அச்சுறுத்தப்பட்ட பாவங்களும் பெரும்பாவத்தில் வரும். அது போக மற்றது எல்லாமே சிறு பாவங்கள்ல வரும், புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்பதை சூரா ஜுமருடைய 53வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم. رسول الله صلى الله عليه وسلم சொல்றாங்க, عبد الله بن مسعود رضي الله عنه அறிவிக்கிறார், அமாரி நரகத்தில், நரகவாசிகளில் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறி சொர்க்கத்திற்கு கடைசியாக செல்லக்கூடிய மனிதரை நான் அறிவேன். அவன் நரகத்திலிருந்து தவழ்ந்தவனாக வெளியேறுவான். அல்லாஹ் அவனுக்கு சொல்வான், நீ போ சொர்க்கத்துக்குள்ளார போன்னு சொல்லி. அப்போ அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு போகும்பொழுது சொர்க்கம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பே ஃபுல்லாக இருக்குடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் சொல்லுவான், சரி இப்போ போ, திரும்ப எங்கேயாவது இடம் கிடைக்குதாப்பாருன்னு சொல்லி திரும்ப போவான். அப்பயும் ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த மனுஷன் நல்லாட்ட வருவான், யாரெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறா எல்லாம் இப்போ எல்லாம் சொல்லுவான், சரி இப்போ போ, சரியா உனக்கு சொர்க்கத்தில் போன உடனே உனக்கு துன்யா மாதிரி 10 மடங்கு துன்யா உனக்கு சொர்க்கம் உனக்கு அங்கே இருக்குன்னு. அப்போ அந்த அடியான் சொல்லுவான், அல்லா நீ என்கிட்ட என்ன கிண்டல் பண்ணுறியா, என்ன பரிகாசம் பண்ணுறியா, நீ என்ன எனக்கு சிரிப்பு காட்டுறியான்னு கேட்பானா. என்ன அப்போ நீ இவ்வளோ பெரிய அரசனாக இருக்கியன்னு சொல்லிட்டு. அப்போ அல்லா சொல்லுவான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப சிரிச்சிட்டாங்களாம். என்ன இவர் தான் சொர்க்கத்திலேயே கடைசி தர்ஜாவில் உள்ளவர், சரிங்களா? இது அந்த அறிவிப்பில் ஒரு அறிவிப்பு. அந்த மாதிரி என்ன இதே போல கருத்தில் இப்போ நம்ம சொன்னோம்ல அந்த டீட்டெயிலோடையும் ஹதீஸில் இருக்குது, சரியா? இந்த இருக்கு பாருங்க, இது வந்து புகாரிலையும் இருக்குது, அதே போல் முஸ்லீம்லேயும் இருக்குது. என்னென்னு சொன்னால் அல்லாஹால தீர்ப்புலாம் அழித்து சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு அனுப்பி நரகவாசிகளை நரகத்துக்கு அனுப்பிட்டு இப்படி இருக்கும்பொழுது இந்த நரகத்துக்கு போனவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்னா, சுஜூதுடைய இடங்களை நரகம் வந்து தீண்டாதான், புரியுதா? அப்ப அந்த மனிதர்கள் ஒருத்தர் அவருடைய முகம் நரகத்தின் பக்கம் திரும்பி இருக்கும், சரிங்களா? அப்ப அல்லாட்ட சொல்லுவானா, அந்த அடியான் யாருலா என் முகத்து வந்து கடைசியில தான் ரொம்ப தாங்க முடியல, இதனுடைய உஷ்ணம் என் முகத்தான் அப்படியே கருக வச்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த நரகத்திலிருந்து என் முகத்தை மட்டும் திருப்பி நீ சொர்க்கத்தின் பக்கம் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூவா, சரிங்களா? சரிம்மா, போதும், அப்படிதான் படம்.